காண்டல் அளவை, அதாவது காட்சி அளவை, நேரா பார்த்து உன்னை நம்ம வந்து உன்னை பார்த்துட்டோம்னா இது கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன் இதான் உண்மை அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, உண்மையை அளப்பதற்கு நேரா பாக்குறது ஒரு அளவை. அடுத்து கருதல் அளவை, யூகித்து உணர்தல். ஒரு காலையில பறவைகள் எல்லாம் பறக்க ஆரம்பித்து கிழக்கு பார்த்தா விழுக்குதுன்னா சரி சூரியன் தோன்றுவதற்கு காலை விடிய போகுது, ராத்திரி 2 மணி இல்ல இப்ப புடிய போகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம், யூகித்தினால நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல பொருள்கள் அது சரியா கூட இருக்கும். இன்னொன்று, நம்முடைய காட்சியினாலும் பார்த்து தெளிவுபட முடியாமல், கண்ணால் காண்பதும் பொய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி கண்ணால் பார்த்தும் தெளிவுபட முடியாமல், அப்புறம் யூகித்தும் அறிந்து கொள்ள முடியாமல் சில பொருள்கள் நமக்கு ஒன்றும் புரியாம இருந்ததுன்னா அப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதைகளை நம்பி ஏற்றுக்கொள்ளுதல், அதையும் ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்ளுதல். இப்படி 3 அளவைகள் மூலமாக நான் சொல்லுகின்ற உண்மைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. எந்த சமயத்திலும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றத அப்படியே பின்பற்றுன்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க, அறிவியல் பூர்வமாக என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ அவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இந்த உண்மைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆகவே சைவ சித்தாந்தம் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு கொடுத்து 5 பொருள்களை பற்றி சொல்லுகிறது. அதுல முதல்ல பதியாகிய சிவபெருமானை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு பொருளுக்கும் சிறப்பு இயல்புகள், புது இயல்புகள் என்று 2 இயல்புகள் ஒரு ஒரு பொருளுக்கும் இருக்கின்றன அப்படிங்கறத பத்தி சென்ற வகுப்புல நான் விரிவா பேசினேன். சிறப்பு இயல்புகள்னா எனக்கு நானே உள்ள இயல்புகள். இப்ப ஒரு கூட்டத்துல வந்து நான் இப்ப உங்களோட பழகும் பொழுது வேறு இயல்புகள் மாறிடும். என்னுடைய கோபம், என்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் கூட நான் வந்து ஒரு கூட்டத்துல காட்டுறதுக்கு பயப்படுவேன். இப்ப நீங்க என்ன நினைச்சுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, நான் ரொம்ப பெரிய சிடுமுஞ்சியா இருக்கலாம், ஏன்னா எங்க வீட்டில் போய் கேட்டால் தான் என்னை பத்தி தெரியும். ஆனா அங்க என்னுடைய ஒரிஜினல், அதாவது என்னுடைய உண்மையான இயல்பு வீட்டில் தெரியும், இங்க வந்து பார்த்தா தெரியாது. அப்ப பொதுவாக உள்ள இடங்களில் பழகும் பொழுது வேற மாதிரி பழகும். அப்படி இந்த 5 பொருள்களுக்கும் சிறப்பு இயல்புகள் என்று அவைகள் தனியாக அவைகளுக்குள்ள இலக்கணம் என்ன, அவைகள் மற்ற பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மற்ற பொருளோடு கலக்கும் பொழுது என்ன இயல்பு. இப்ப கலெக்டர் வந்து ஆபீஸ்ல வந்து நான் அதுக்கு உதாரணம் கூட சென்ற வகுப்புல சொல்லியிருக்கிறேன், வீட்டுல பேரப்புள்ள வந்து அவர் முதுகுமையறி கூட சவாரி பண்ணலாம், யானை போகலாம் இல்லையா. அதே கலெக்டர் வந்து அதே மாதிரியா இருப்பார் கடை ஆபீஸ்க்கு வந்ததுக்கு பிறகு, அவர் தோரணையும் வேற மாதிரி இருக்கும், அவர் கீழே உள்ள அதிகாரிகள்டா நடத்துறதெல்லாம் அது வேற மாதிரி இருக்கும். இப்படி சிறப்பு இயல்புகள், பொது இயல்புகள் என்று 5 பொருள்களுக்கும் இருக்கின்றன. இறைவனை பற்றிய சிறப்புகளை விரிவாக பார்த்திருக்கிறோம். அவனுக்கு சச்சிதானந்த வடிவினன் இறைவன். அதே நம்முடைய சைவ சித்தாந்தம் சச்சிதானந்தம் என்பதை 8 குணங்களாக சொல்லுகிறது. திருக்குறள்ல வள்ளுவர் முதல் அதிகாரத்திலே அதை சொல்லியிருக்கின்றார், என் குணத்தான் தாளை வணங்கா தலை, கோளில் பொறியில் குணமிலவி, என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணங்களுடைய சிவபெருமானுடைய திருவடியை வணங்கா அவருடைய தலை, கோளில் பொறியில் குணமிலவி, அதற்குரிய பயனில்லாமல் வீணாக கழிகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி 8 குணங்கள் என்னன்னு பெயரை மட்டும் சொல்ல, ரொம்ப விரிவா பண்ணி பேசியிருக்கிறோம் நம்ம போனதுல. தன்வயம் உடைமை, சர்வ சுதந்திரத்துவம், அவருக்கு கீழேதான் எல்லாம், அவரை கட்டுப்படுத்துறது எதுவும் கிடையாது, சர்வ சுதந்திரம் உடையவன், அவனுடைய சங்கல்பா மாத்திரத்துல எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த பெரியவன். அதனால தன் வயமுடைமை, தூய உடம்பு, நம்முடைய உடம்பெல்லாம் மலத்தோடு கூடிய உடல், அவன் தூய உடம்புடையவன், இயற்கை உணர்வுடையவன், யாரும் சுட்டிக்காட்டு அறிவித்து அறிய வேண்டியவன் இல்ல, அவன் தானாகவே அவன் சர்வஜன். முற்றுணர்வுடைமை, இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்கியவன், நம்ம நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிற சிறப்பு இயல்பு, உயிருக்குரிய சிறப்பு இயல்பு அறிவு. குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற பொருளை போய் பற்றிக்கிறது. ஆனா இறைவனுக்கு வந்து இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்கியவன். பேரருள் உடைமை, நம்முடைய நமக்கெல்லாம் பேரருளெல்லாம் நம்ம செலுத்த முடியாது, நம்முடைய வியாபகம் எவ்வளவோ அவ்வளவு அந்த மாதிரிதான் பேர, அதெல்லாம் உங்களுக்கு விரிவா சொல்லியிருக்கிறோம். முடிவில் ஆற்றல் உடைமை, நம்முடைய ஆற்றல் மிக மிக குறைவு, இந்த பெஞ்சை என்ன மட்டும் தூக்க சொன்னீங்கன்னா தூக்க முடியாது எனக்கு. ஆனா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய சிவபெருமான் தனது வியாபகத்துக்குள்ள 84,00,000 யோனி பேதம் படைத்து இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்து அவைகளெல்லாம் சுமந்திருக்கிறான் சொன்னோம் இல்லையா. ஒரு வளிமண்டலத்தை சுற்றி சூரியன் வருவதற்கே 21.5 கோடி ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்னு நம்ம சொன்னோம். அது போல பல ஆயிரக்கணக்கான வளிமண்டலங்கள், இது பால்வெளி மண்டலங்கள் இருக்கின்றன. நம்முடைய பிரபஞ்சத்தில் 224 புவனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு புவனத்துக்கும் 1,000,000 அண்டங்கள் இருக்கின்றன. கணக்கில்லாத விரிகி பெருகிந்து இருக்கின்ற அண்டாண்டத்தையும் அவன் தன்னுடைய மடியிலே சுமந்திருக்கிறான். அப்ப அவனுடைய ஆற்றல் முடிவில் ஆற்றல், முடிவில்லாத ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு எல்லை காணவே நம்மளால முடியாது. நம்முடைய ஆற்றலுக்கு எல்லை கண்டுலாம், எனக்கு எவ்வளவு தாங்க என்ன முடியும் அப்படிங்கறது நம்ம நம்முடைய ஆற்றலுக்கு எல்லை கண்டு விடலாம். அவன் முடிவில் ஆற்றல் உடைமை உடையவன், வரம்பில்லாத இன்பம் உடையவன். நம்மளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் வரம்புக்கு உட்பட்டது. இந்த உடலால் அனுபவிக்கக்கூடிய எந்த இன்பத்தையும் வரம்புக்கு உட்பட்டு தான் நம்மளால் அனுபவிக்கணும். உதாரணம் சொல்ல பாருங்களேன், இப்போ வெயிலா இருக்குது, ஒரு குளிர்ந்த பானம் குடிக்க சொல்றாங்க, ஐயா பிஆர்ஐயா கொண்டாந்து வைக்கிறாங்க, ஒரு 15 லிட்டர் கொண்டு வச்சு என்ன குடிக்க சொன்னா, ஒரு 200 மில்லி 300 மில்லி அளவுக்கு சாப்பிடலாம், இன்பமா இருக்கும். 500 சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நினைவு சாப்பிடலாம், அதுக்கு மேல அந்த இன்பத்தை என்னால தாங்க முடியாது. என்னால வந்து அத கெப்பாசிட்டி பத்தாது, எனக்கு தகுதி பத்தாது. ஆனால் சிவபெருமான் அகண்ட வியாபக பொருள், எவ்வளவு பெரிய வியாபகங்கிறத பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த வியாபக அளவுக்கு அவனுடைய இன்பம் பெருகினது. எல்லையில்லாத இன்பம், எல்லையில்லாத பேரருள், எல்லையில்லாத ஆற்றல், எல்லையில்லாத முற்றுணர் உடைமை, எல்லையில்லாத சுதந்திரத்துவம், எல்லையில்லாத தூயவன், அவனுடைய வியாபகத்துக்கு கணக்கு இல்லை, எல்லை இல்லை. இந்த எண் குணங்களை பற்றி சென்ற வகுப்பில் மிக விரிவாக நாம் சொல்லி இருக்கிறோம். அப்புறம் சிவபெருமான் இது அவனுடைய சிறப்பு இயல்பு. பொது இயல்புக்கு வரும்பொழுது இந்த ஜீவர்களை உய்விக்க வேண்டும் என்பதற்காக 3 வித வடிவங்களில் வருகிறான். சொரூபம் அருவம், அருவுருவம் உருவம். கடவுளுக்கு நம்முடைய சிவபெரும்பொருளுக்கு உருவம் உண்டா இல்லையா, அவன் பக்தர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி வந்துடுறேங்கிறான். அவன் உருவம் உண்டா இல்லையான தெளிவா பதில் உங்கள்கிட்ட நான், உருவம் உண்டு இல்ல. அவன் ஏன் உருவம் எடுத்து வருகிறான் என்பதற்கு ஒரு செய்தி சொன்ன, நல்ல நினைவில் வச்சுங்க. கடவுளுக்கு உருவம் இல்லை என்று பல்வேறு மதத்தினர் சொல்ல, நம்முடைய சமயமும் நீங்க நம்முடைய சைவ சாந்தன் அடுத்த வகுப்புல நம்ம வந்து மாயை பற்றிய பெரிய ஆராய்ச்சி ஒன்று பண்ண இருக்கிறோம். அப்ப சிவபெருமான் உருவம் கடந்த நிலையில் நின்று இந்த உலகத்தை எவ்வாறு படைக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப அவன் உருவம் கடந்தும் இருக்கிறான், அருவுருவமாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறான். உருவமாக வரும்பொழுது 25 மூர்த்தங்கள் சிவமூர்த்தங்கள் இருக்கின்றன. அவன் ஏன் உருவமாக வருகிறான் என்றால், இந்த உயிர்களுக்கும் உருவம் கிடையாது, நமக்கும் உருவம் கிடையாது. ஒரே சேரும் 84,100 யோனிபேதம் படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் சிவபெருமான் இருக்கிறான். அந்த சிவபெருமானுக்கு அவனுக்கும் உருவம் கிடையாது. இந்த உயிர்கள் முன்னேறுவதற்காக ஒரு உடலை படைத்து தந்தவன் சிவபெருமான். அப்ப உடலை படைத்து தந்த பிறகு இதற்கு மனம் என்று ஒன்றும், சித்தம் என்று ஒன்றும், ஆங்காரம் என்று ஒன்றும், புத்தி தத்துவத்தையும் கொடுத்த பிறகு இந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கின்ற மனிதன் உருவத்தை பற்றி மட்டும் சிந்திப்பவனாக இருக்கிறான். உருவம் கடந்த பொருளை சிந்திப்பதற்கு இந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கிறான முடியாது. யாராவது நான் நிர்குண பிரம்மத்தை வழிபடுகிறேன், என்னுடைய கடவுள் உருவம் இல்ல, நான் அதான் வழிபடுறேன்னா, அவன் தியானம் எல்லாம் பண்ணவே முடியாது. ரொம்ப குழப்பமா இருக்கும், எதை சும்மா உட்கார்ந்து எழுந்து வர முடியும்? படிப்படியாக உருவமற்ற நிலைக்கு நம்முடைய எடுத்து செல்வது நம்முடைய சைவ சமயம். உருவம், அரு உருவம், அப்புறம் அருவம். ஏதாவது ஒரு உருவத்தை நீங்க யாரும் இங்க நீண்ட நாள் தியான பயிற்சி உடையவர்களாக இருந்தால் அதை நன்றாக உணர முடியும். இதெல்லாம் அனுபவத்துக்குரிய குறிப்பு. வாத பிரதிவாதங்களால் நம்ம பேசுற பேச்சு வச்சுக்கிட்டு, புத்தகத்தை வச்சுட்டு விவாதம் பண்றதுக்குரிய விஷயம் இல்ல நம்ம பேசுறது. நீண்ட நாள் தியானம் பண்ணுகின்றவர்களுக்கு சிவபெருமான் தன்னையே மறைத்துக் கொண்டு அருவ பரம்பொருளையும் காட்டுவான். அருவமாக தான் இருக்கின்ற நிலையை அவன் காட்டுவான். அவன் உயிரிலே மறைந்து நின்று, உயிருக்குயிராக நின்று, உள்ளின்றே அவன் உணர்த்த ஆரம்பிப்பான். அதெல்லாம் நாம் அடையக்கூடிய பக்குவ நிலைக்கு தகுந்தது போன்ற பரிசு, அதாவது தகுதிகள் இறைவன் நமக்கு வழங்குவான். ஆகவே அவன் அருவமாக இருக்கிறான், உருவமாக இருக்கிறான், அருவுருவமாக இருக்கிறான். படைத்தல், அதற்கு பிறகு அவன் இந்த உயிர்களுக்காக படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். நம்ம சிவபெருமான் அழிக்கிறவன் கிடையாது, சர்வசங்காரனா ஒடுக்கிக்கிறான். தனக்குள்ள அவன் ஒடுக்கிக் கொள்கிறானே ஒழிய, உருவத்தை மறைத்து தனக்குள்ளே காரியமாக ஒரு இறைவன் இந்த உயிர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக ஒடுக்குகிறானே தவிர, அவன் அழிக்கின்ற கடவுளே இல்லை. அதனால நம்ம, அதாவது இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல்னு நம்ம சொல்லவே வேண்டியல, ஒடுக்கிக் கொள்ளுதல். அடுத்தது மறைத்தல், அருளல் ஆகிய பஞ்ச கிருத்தியங்கள், 5 விதமான தொழில்களை இறைவன் நமக்காக செய்கிறான். என்ற வகுப்புல சொன்னது ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும், 5 தொழில்களை செய்கிறான். இதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதோடு கூட சென்ற வகுப்புல சொல்லாத ஒரு செய்தி மட்டும் கொஞ்சம் சொல்றேன். இறைவன் இப்போ உலகத்தில் வந்து 3 விதமான, நம்ம இந்திய நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம்னு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா. அப்ப நமக்கு என்ன கொள்கை சைவ சித்தாந்தம்னா, சுத்தாத்விதக் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு. சுத்தாத்விதம், சுத்த அத்வைதம் அல்லது சிவாத்வைதம்னு அதை சொல்லலாம். இறைவன் இந்த உயிர்களோடு, அந்த அத்வைதத்தினுடைய சுருக்கமான ஒரு செய்தி என்னன்னா, இறைவன் உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான். அது என்ன, ஒன்றாக இருத்தல் வேறாக இருத்தல், ஒரே ஆள் எப்படி ஒன்றாக இருக்க முடியும், அப்புறம் வேறாகவும் இருக்க முடியும், அப்புறம் உடனாகவும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் இல்லையா? அதை பற்றி மட்டும் கொஞ்சம் செய்தி சொல்லுவோம். ஒன்றாக இருத்தல் என்றால், இப்போ இந்த உடல் இருக்கு, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, உதாரணத்தின் மூலமா தான் இதை விளக்க முடியும். இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புல எங்க உயிர் இருக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். சொல்ல முடியுமா? நம்மால சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலும் உடம்பு பூரா உயிர் விரவி இருக்கிறது. எவ்வளவு உடல் வியாபகமுடையது உயிர், ஆனா இந்த உடலுக்குள்ள கட்டுப்பட்டு போயிருக்கிறது. இந்த உடல் அளவுக்கு வியாபகம் இருக்கிறது. நகத்தை வேகமா பிச்சா கூட வலி இருக்கும், அப்ப உயிரினுடைய தன்மை அங்கும் இருக்கிறது. முடிய வேகமா உருவினா கூட அங்கேயும் வலி இருக்கும். அப்ப உயிரினுடைய உயிர் வந்து இந்த உடல் பூராக வியாபித்து இருக்கிறது. யானைனா யானை அளவுக்கு அது வியாபித்து இருக்கிறது. அது வியாபக பொருள். இந்த உடம்புக்குள்ள வந்ததுனால அந்த உடம்பு அளவுக்கு அது கட்டுப்பட்டு போயிருக்கிறது. எப்படி இந்த உயிரானது உடலில் வியாபகமாக இருக்கிறதோ, அதுபோல இறைவன் எல்லா பொருள்களையும் தனது வியாபகத்துக்குள் அடக்கி அவைகளோடு ஒன்றாக இருக்கிறான். இந்த உதாரணத்தை நல்லா தெளிவா மனசுல நினைவு இருந்தாதான் அடுத்த உதாரணம் ஞாபகம் வரும். உடலில் எவ்வாறு உயிர் ஒன்றாக இருக்கிறதோ, அதுபோல இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் சிவபெருமான் நிறைந்திருக்கிறான். இன்னொரு விதமா சொன்னா, அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் இந்த பொருள்கள் அனைத்தும் தங்கி இருக்கின்றன. அவன் இல்லாம நம்மளுடைய இருப்பு இருக்கா? நம்ம உட்கார்ந்து இருக்க முடியுமா? நம்ம இந்த தரையில உட்கார்ந்துருக்கோம்னு சொல்லலாம். நமக்கு உண்மை தெரியாதனால என்ன கடவுள்னு ஒண்ணு அவசியம் கிடையாது. நான் தரையில உட்கார்ந்துருக்கேன். ஆனா அந்த தரை என்பது எதனுடைய சிருஷ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைத்தல் எதன் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறதுனா, இறைவன் தான் படைத்திருக்கிறான். அப்போ இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றவன், இதை இயக்கி செயல்படுத்துகின்றவன் அவன் தானே. அவனுடைய அகண்ட வியாபகத்தில் தான் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அவனுடைய திருமணி மேல் இருந்துதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு தெரியாம ஏதாவது செய்ய முடியுமா? ஆமா, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் திருமூலர். கண்காணி, இறைவனுக்கு கண்காணின்னு ஒரு பேரு. இந்த மலேசியால எல்லாம் கண்காணி கண்காணி இருப்பாங்க. கண்காணிக்கின்றவர்கள் கண்காணி, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும், இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். அந்த இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறான், எல்லா உயிரிலும் கலந்திருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் எல்லாத்துக்குள்ள உள்ளாகி போடாகி எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஊனாகி ஆண் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே. பார்வத மண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்ததோர் படரொளி பரப்பே. இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் அவனுடைய சாநித்தியம், அவனுடைய உயிர்ப்பு ஊடுருவி இருக்கிறது. அவனுடைய உயிர்ப்பு ஊடுருவி இல்லாவிட்டால் நீங்க தலையாட முடியாது. நம்ம உட்கார்ந்துருக்கிறத அவன் மேலதான் உட்கார்ந்துருக்கும். ஒரு சேர் இருக்கு, டபங்கு உருவிட்டானா என்ன அவன் தடால்னுக்குள்ள வந்துடும் இல்லையா? அது போல அவனுடைய இருப்பு இல்லாவிட்டால் நம்ம உயிர்ங்கிறது ஒண்ணு உட்காரதுக்கு இடம் இல்ல. ஆகவே அவன் நம்மோடு ஒன்றாக இருக்கிறான். சரி, ஒன்றாக இருக்கிறான். ஏன்னா வேறாக இருத்தல்னா, இந்த உயிர்கள் எப்பொழுதும் அறிவித்தால் தான் அறியும். இப்ப ஒரு கண் பிறவி குருடர் ஒருத்தர் இருக்கார், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. அந்த பிறவி குருடர் ஒருத்தர் இருக்கிறாரு, விழி திரையில தான் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று விழிமாற்று ஆபரேஷன் செய்துட்டாங்க அவருக்கு. அவருக்கு இதுவரையிலும் கண்டுபிடிக்கல, விஞ்ஞான உண்மை இப்பதான் வந்து அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க. ஒரு 25 வயசு அந்த இளைஞருக்கு. அவர் கண்ணை திறந்தோடனா பாக்குறாரு, பார்த்தா பொருள்லாம் தெரியாது, தெரியுது எல்லா பொருளும் தெரியும். ஆனா நமக்கு பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து வர்றதுனால இது கோயில், இது சுவாமி, இது ஐயா அப்படின்னு தெரிஞ்சிடும். அவருக்கு தெரியும் இந்த கண்ணை திறந்தோடனே ஏதாவது தெரியுமோ? யாராவது ஒருத்த ஆமா இது இருக்கு, இது என்னன்னு தெரியாது. இது இது பாட்டில், இது வந்து ஒரு இதுக்கு தமிழ் தெரியல எனக்கு, பாட்டில் இது வந்து ஒரு கடிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒண்ணு ஒன்னா சொன்னாதான அவருக்கு தெரியும். அது போல இந்த உயிருக்கு அறிவு இருந்தாலும், முதல்ல உயிருடைய இயல்பு சொல்லும்போது அதை பத்தி நான் விளைவாக சொல்லியிருக்கேன். அப்ப இந்த உயிருக்கு அறிவித்தால் தான் எந்த பொருளையும் அறியக்கூடிய சக்தி அந்த உயிருக்கு இருக்கிறது. உயிருடைய இலக்கணம் பத்தி சொல்லிருக்கும்போது சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம அறிவிப்பதற்காக அவன் எப்படி இருக்கான்? நம்மோடு ஒன்றாக இருக்கிறவன் நமக்கு உதவுவதற்காக அவன் வேறாக இருந்தும் நமக்கு அறிவிப்பதற்காக இருக்கிறான். அவன் வேறாக இருந்து நம்மை தூண்டி நமக்கு அறிவித்தால்தான் எந்த பொருளையும் நம்மால அறிய முடியும். அப்போ சிவபெருமான் அகண்ட வியாபகத்திற்குள் தன்னை நம்ம வைத்துக் கொண்டு ஒன்றாக இருக்கிறான். நமக்கு அறிவு தருவதற்காக, அறிவு விளக்கம் செய்வதற்காக வேறாக வெளியில் நின்று தூண்டிக்கொண்டும் இருக்கிறான். அறிவை தூண்டிக்கொண்டு, நம்முடைய அறிவை தூண்டி நமக்கு பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்துவனாகவும் அவன் இருக்கிறான். அடுத்தது, அப்படி இருந்து அறிவை அவன் தூண்டிவிட்டாலும் இந்த உயிர்களுக்கு செயல்படுகின்ற தன்மை இல்லை. ஆகவே இந்த உயிர்கள் செயல்படுவதற்காக அவன் இந்த உயிர்களோடு கலந்து அவனும் சேர்ந்து செயல்படுகிறான். இந்த உயிர்கள் செயல்படுது. இப்ப நம்ம கண்ணால ஒரு உருவத்தை பாக்குறேன், உங்களை பாக்குறேன், கௌரி சங்கரை பார்த்தாச்சு அப்படின்னா, இந்த கண்ணின் வழியாக சிவபெருமான் புகுந்து நின்று இந்த காட்சியை எனக்கு தராவிட்டால் இந்த கௌரி சங்கருங்கிறவர் எனக்கு தெரிய மாட்டார். அப்போ இறைவன் என்ன பண்றா, உடனாகவும் வந்து உதவி செய்கிறான். அப்போ சிவபெருமானுடைய தன்மை, நமக்கு செய்து வருகின்ற உதவியை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனுடைய இருப்பு இல்லாவிட்டால் நம்மால இந்த நமக்கு இருப்பு கிடையாது. அவனுடைய இருப்புல தான் நம்ம இருக்கிறோம். அவன் நமக்கு அறிவை தெளிவுபடுத்தி அறிவை தூண்டாவிட்டால் எந்த அறிவும் கிடையாது. கற்பனவும் இனி அமையும் என்று மணிவாசக பெருமான் அதை சொல்லுகிறார். அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவு படைத்தவன் நினைச்சுட்டா என்னை நீ ஆட்கொண்டாய், அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே என்று மணிவாசக பெருமான் சொல்றாரு. நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. உன்னையும் தெரியாது, உன்னை எப்படி நான் அடையறதுங்கிறது தெரியாது. அப்ப இந்த உலகியல் பொருள்களை கூட நாம் உணர்ந்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு அறிவிக்க வேண்டி இருக்கிறது. அறிந்த பொருளை அனுபவிப்பதற்கு அவனும் நம்மோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டியார். அதனாலதான் திருவிசைப்பு ஆசிரியர் சொன்னார், நுகருமா நுகரே. அந்த 11 பாடல்களையும் பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களையும் வருமே, நுகருமா நுகரே, விளம்புமா விளம்பே அப்படின்லாம் எல்லா பாடல்களையும். நான் விளம்புவதற்காக நீனும் சேர்ந்து என்னோடு விளம்ப வேண்டும். இசையுமா இசையே, தனதன தோழா சங்கரா, தானுவே சிவனே, கனகனற்றூனே, கற்பக குழந்தே, கண்கள் மூன்று உடையதோர் கரும்பே, அனகனே, குமர விநாயக ஜனக அம்பல தமரசேகரனே, நுணகடல் என் நெஞ்சுள் இனிதாய், விளம்புமா விளம்பே, நினையுமா நினையே. ஆக நான் நினைப்பதற்காக நீனும் சேர்ந்து, இப்ப சிவபெருமான் நினைப்பதற்காக நினைக்கணும் நான் நினைச்சனா கூட இறைவனும் என்னோட சேர்ந்து வரணும். ஒரு ஏதாவது ஒரு இனிப்பு சுவை நான் சுவைக்க வேண்டும் என்றாலும் அவனும் சேர்ந்து, ஏன்னா அவன் நம் மீது கொண்ட கருணையினால் நாம் இன்பம் அனுபவிப்பதற்காக தாழ்ந்த இந்த உடலிலும் கலந்து இந்த உடல் இன்று வேறாக என்று நமக்கு அறிவித்து நாம் அனுபவிப்பதற்காக அவனும் சேர்ந்து அனுபவிக்கிறான். இது எவ்வளவு அளப்பரிய கருணைன்னு நினைச்சு பாருங்க. இறைவனுடைய கருணையை நினைத்தால் கூப்பிய கையை கீழே இறக்கவே நம்மளால முடியாது, அப்படியே உட்கார்ந்துருக்கணும். இறைவனுடைய கருணை அளப்பரியது. அவன் இல்லாவிட்டால் நமக்கு செயல்பாடு இல்லை, சிந்தனை இல்லை, நமக்கு இருப்பும் இல்லை. அவன் செய்யற ஒரு அற்புதங்களையும் நாம் எண்ணி பார்க்காமல் இருப்பதனால தான் நம்ம வந்து இறைவனை வணங்காமல் இருக்கிறோம், பிரார்த்தனை செய்யாமல் இருக்கிறோம். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். அப்ப இறைவன் எங்கும் சர்வ வியாபியாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான், அதிலே ஆழ்ந்த உரைப்பு இல்லாதவர்கள் தான் மனதிலே பலவிதமான தவறுகளை செய்கிறார். இந்த வியாபகத்தன்மையை நன்றாக திரும்ப திரும்ப இந்த செய்தியை நீங்கள் உணர வேண்டும். இப்ப உங்கள்கிட்ட கொடுத்திருக்க செய்தி வந்து சாதாரணமான செய்தி இல்லை, இந்த செய்தி மிக அளப்பரியது. சைவ சித்தாந்தத்தினுடைய முடிமணி என்று சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்று. இன்னும் நிறைய சொல்ல போறோம் நம்ம, எல்லாமே இப்படிப்பட்ட செய்திகள் தான். நீங்க உடனே இந்த செய்திகளை செய்திகளாக வைத்துக் கொள்ளாமல் உணர்ந்து பார்க்க வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கிறான், உயிர் எப்படி உடலோடு கலந்து இருக்கிறதோ அப்படி உயிரோடு கலந்து உடலிலும் கலந்து அவன் இருக்கிறான். அவன் வந்து சடப்பொருளோடும் கலந்திருக்கிறான், சேதனப் பொருள்களோடு அறிவுள்ள பொருள்களோடும் கலந்திருக்கிறான். அவன் கலந்தில்லாத பொருள் ஒன்றுமில்லை. அதனாலதான் பார்வத மண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்ததோர் படரொளி பரப்பே, நீருருதியே நினைவதேலேறிய நின்மலா நின்னருள் வெள்ள சீரிரு சிந்தை எழுந்ததோர் தேனே, திருப்பெருந்துறையுரை சிவனே, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பாரே, ஒன்றும் நீ அல்லை அந்தி ஒன்றில்லை, யார் உன்னை அறிகிறார் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார்கள். சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறான் அவனை, இவ்வாறு அவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் என்று யார் அவர்கள் உணர்கிறார்களோ அவர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்று கள்ளத்தை செய்ய மாட்டார்கள். கண்காணி இல்லாத இடம் இல்லை காணும். கண்காணி இல்லாத இடம் எங்கேயாவது இருக்குதா? நம்மை கண்காணித்துக் கொண்டு இல்லாதனுடைய இடம் எங்கேயாவது இருக்குதா? எந்த மூலையில் ஒளிந்தாலும், ஒருவேளை போலீஸ்காரர்களுக்கு தெரியாமல் ஒரு மூலை இருக்கலாம், சிபிஐக்கு தெரியாமல் ஒரு மூலை இருக்கலாம், இன்டர்போலுக்கு தெரியாமல் ஒரு மூலை இருக்கலாம், ஆனால் சிவருமனுக்கு தெரியாமல் எந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த இடத்திலும் ஒரு இடம் கிடையாது. கண்காணி இல்லாத இடம் இல்லை. அப்படி காண வேண்டும். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை, கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை, கண்காணி கண்டார் கள ஒழிந்தாரே. ஆகவே நீங்க வந்து உண்மை பேசி போய் பேசக்கூடாது அப்படிங்கறதுக்கெல்லாம் நீங்க சாதாரணமா சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் மேல் தட்டில் இருந்து சொல்லக்கூடிய அவைகளுக்கெல்லாம் காரணம் வேணும் இல்லையா? இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். குமரகுருவர் ஒரு பாட்டில் சொல்றார், வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகால், வஞ்சித்து மற்றவர்களை வஞ்சித்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொண்டிருக்கின்ற மதியில்லாதவர்களே, யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன் மீன். எல்லாரையும் வஞ்சித்திட்டோம், எல்லாரையும் ஏமாத்திட்டோம், நம்ம பெரிய பணக்காரன் ஆயிட்டோம், இந்த பணம் நம்மகிட்ட இருக்கிற பணம் பல தலைமுறைகளுக்கு வரும், யாரும் நம்மை நெருங்கவே முடியாது, இது பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய பார்வைக்கு எந்த இடமும் தப்பாது. அதனால நம்ம கள்ளம் செய்வோம், நம்முடைய நேர்மையின்மை எல்லாத்தையும் எல்லா நேரத்திலும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். வஞ்சித்தோம் என்று மகிழன் மின், வஞ்சித்த எங்கும் உளனொருவன் காணுங்கால் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு. எங்கும் உள்ள ஒருவன் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான், வஞ்சித்ததையும் அவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்று அங்கம் குலைவது அறிவு. நமக்கு வந்து அதில் பயம் ஏற்பட வேண்டும், தவறு செய்வதில் பயம் ஏற்பட வேண்டும். ஏன் தவறு செய்யக்கூடாது? இயற்கை நீதிகள் சுரூபமானது. நம்ம ஒரு நியதிங்கிற ஒரு தத்துவம் பத்தி ஆராய்ச்சி, பெரிய ஆராய்ச்சி பண்ண போற சவிதாலாம் சொல்றாங்க. நியதி என்ற ஒரு தத்துவத்தை பற்றி நாம் சிறப்பாக ஆராய இருக்கிறோம். நியதி சொருபமானவன் சிவருமான், நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்த மேவிய சீர், ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே. அவன் நீதி சொருபமாக இருக்கிறான். எந்த கடவுளுக்காக இப்படி சொல்லியிருக்காங்களா? சிவபெருமான் நீதி சொருபமாக இருக்கிறான், நியதி சொருபமாக இருக்கிறான். அவனுடைய அமைப்பில நியதி தவறுவதே இல்லை. சூரியன் சந்திரன் அவனுடைய போக்கு வரவுகள் அண்டாண்டங்களும் இவ்வளவு பெருசு மிதக்கிட்டு இருக்க, எங்கேயாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அடிபட்டு மோதி எங்கேயாவது வருதா பாருங்களா? அவைகள் அவைகளுக்குரிய இயல்பான பாதைகளில் சுற்றி சுண்டு கொண்டிருப்பதான் காலம் காலமாக இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற பருவநிலைகள் எல்லாம் மாறி அமை. இரவு பகல் பருவநிலைகள் எல்லாம் மாறி அமைகள் ஒரு கோட்டுக்குள்ளே ஒரு கணிப்புக்குள்ளே அடங்குகின்றன. சந்திரகிரகணம் சூரியகிரகணம் முன்னாடியே கணிக்கிறோம். எப்படி கணிக்கிறோம்? உலகமே பிரபஞ்சமே நியதி சுரூபமாக இருக்கிறது, நியதிக்கு உட்பட்டு செயல்படுகிறது. அதனால என்னால கணிக்க முடியும் சந்திரகிரகணம் இந்த நிலைக்கு வரும், சூரியகிரகணம் இன்னைக்கு வரும்னு கணிக்க முடிகிறது. நியதி இல்லாம கண்ணாவண்ணா நடந்ததுன்னா, பேரறிவுடைய இறைவன் அவனுடைய கண்காணிப்பில் அவனுடைய இயக்கத்தில் அவனுடைய சங்கல்பத்தில் அவனுடைய நிர்வாகத்தில் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே கண்காணி கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து உதவுகிறான். அந்த அவனுடைய பெருமையை சொல்லணும்னா பாடமே நடத்த முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரம் பாருங்க. ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் ஒண்ணு நினைவுக்கு அந்த உதாரணம் சொல்றேன். நம்ம உணவு சாப்பிடுறோம், அரிசி சோறு சாப்பிடுறோம், காய்கறிகள் சாப்பிடுறோம், மற்ற பலகாரங்கள் சாப்பிடுறோம். இந்த உணவை இந்த உடல் எடுத்துக்கொண்டு பல்வேறு உறுப்புகளாக மாறுகின்றன. ஒரே ஒரு உணவு தான் நம்ம சாப்பிடுறோம், ஒரு உறுப்பு கண்ணாக மாறி காட்சியை காணுவதற்கு உரிய கருவியாக மாறுகிறது. இந்த சிஸ்டம் நீங்க யாராவது செஞ்சு வச்சீங்களா அந்த உடம்புக்குள்ள? அந்த உடம்புக்கு என்ன அறிவு பாருங்க, பாடிலி விஸ்டம் சொல்றாங்க. அந்த பாடிலி விஸ்டம், அந்த உடலுக்குரிய அந்த பேரறிவை யார் இந்த உடலுக்கே அமைத்து தந்தது? இறைவனுடைய அருள் தான். நம்ம சாப்பிடுற சாப்பாடு கண்ணுக்கு போய், அதனுடைய சத்துப்பொருள் கண்ணுக்கு போய் கண்ணு பார்ப்பதற்கு பயன்படுகிறது. அதே சத்துப்பொருள் ஹிருதயத்துக்கு போய் விரிங்கி சுருந்து கொண்டே நம்முடைய ஆயுள் காலம் முழுதும் விரிந்து சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு சத்துப்பொருள் எலும்பாக மாறுகிறது. நம்ம நினைச்சு செய்யறோமா, இது எலும்புக்காக சாப்பிடுறோம், இது இருதயத்துக்காக சாப்பிடுறோம், இது கண்ணுக்காக சாப்பிடுகிறோம். இன்னொன்னு, சிறுநீரகமாக எத்தனை பல லட்சக்கணக்கான நெஃப்ரான்ஸ் சொல்றாங்க, அது ஓயாது இயங்கிக் கொண்டு நாம் சாப்பிடுகின்ற தேவையில்லாத பொருளை எல்லாம் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற கழிவு பொருள் எல்லாம் பிரிச்சு நம்ம உடம்ப சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. நெஃப்ரான்ஸ் கணையம் 2000 ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்கிறது. பித்தப்பை அது உற்பத்தி செய்து இந்த பொருளை சிமிர்ப்பதற்கு பயன்படுத்துகிறது. இப்படி ஏராளமா அந்த உடம்பு சிஸ்டமே எடுத்துக்கங்க, வேற எங்கேயுமே போக வேண்டாம். இதெல்லாம் நம்மளா பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க உள்ள இந்த உடம்ப நீங்களா எடுத்துக்கிட்டீங்க? அப்போ இந்த உடலினுடைய நம்ம சாப்பிடுறது உணவுதான். பாருங்க, அது கண்ணா மாறி மற்ற பொருள்களை பார்ப்பதற்கு கண்ணாக மாறுகிறதே யார் செய்த தந்திரம், யார் செய்த வித்தை? அப்படி இறைவனுடைய இருப்பும் செயல்பாடுகளும் ஒவ்வொரு நிமிடமும் அவனை நாம் நன்றியோடு நன்றி பெருக்கோடு நினைத்து வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் நியாயமான ஒழுக்கமான நேர்மையான சிறப்பான வாழ்வியை இந்த மண்ணுலகத்தில் வாழவும் விண்ணுலகத்தை இந்த மண்ணுலகத்திலே இறக்கிக் கொண்டு நாம் எல்லோரும் சுபிட்சமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்காகத்தான் சிவபெருமான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் நன்றாக உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். சைவ சித்தாந்தம் ஒரு தொடக்கமே கேட்டாலே போதும், மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வந்துடணும். ஏனென்றால் இது ஸ்பரிச வேதி, தொட்டதெல்லாம் பொன்னாக்கக்கூடிய ஒரு ரசவாத குளிகை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லையா. அதுபோல இந்த சாத்திரமானது எப்படிப்பட்ட குற்றங்கள் மலங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி சிவமாம் தன்மை அடைவதற்கு வழிகாட்டுகின்ற மிக உன்னதமான உயர்ந்த ஒரு சாத்திரம் இந்த சாத்திரம். ஆகவே இந்த ஒன்றாய் வேறாய்ங்கிறத இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னும் வகுப்புகள் வரும்பொழுது இன்னும் நிறைய அதை பத்தி சொல்றேன். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லி அதை அடுத்த அதுக்கு போகலாம். இதென்ன எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு நிகழ்ந்த உதாரணம். நீங்க பண்டிதமணி கதிரேசி செட்டியார்னு ஒரு பெரியவர் கேட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க முடியாது. மகிபாலன் பட்டி அந்த பெரியவர் அவங்க திருவாசகத்துக்கு மிகச்சிறந்த திருச்சகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார்கள், திருவம்பவைக்கு உரை எழுதியிருக்கிறார்கள், நீத்தல் விண்ணப்பத்திற்கு எழுதியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த அற்புதமான உரை, திருவாசகம் முழுக்கும் அவங்களால எழுதியே அப்படின்னு ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரியவர்கள் அவர்கள் ஒரு முறை ஒரு இது மாதிரி ஒரு சொற்பொழிவுக்கு வந்தார்கள். அவர்களுடைய கால் கொஞ்சம் ஊனம். அப்படி அந்த சொற்பொழிவு நடக்கின்ற கூடத்துக்கு உள்ள வரும்பொழுது அவர் நொண்டி நொண்டிக்கிட்டு அந்த காய குச்சியை வாங்கிட்டு வந்தாங்க. வந்து இந்த இடத்துல உட்கார வந்தாங்க, அந்த நாற்காலியில உட்கார வந்தாங்க. அப்பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் அந்த ஐயா உட்கார்ந்து இப்படி சாத்தி வச்சா அது சருகிச்சு, உடனே அந்த கழியை வாங்கி கொண்டு போய் ஒரு மூலையில் வச்சுட்டார். அந்த சொற்பொழிவு முடிந்தது. முடிந்த உடனே அவங்க எழுந்திருக்க வேண்டும். அவங்க சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்து தோய்ந்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒன்றாக இருந்த ஒருவன் இப்பொழுது வேறாக இருக்கிறான். அவன் என்னோடு உடனாக வந்தால் அன்றி என்னால் எழுந்து நடக்க முடியாது. இந்த தத்துவத்தை அப்படியே விளக்கக்கூடியது. ஏன்னா அவங்க சைவ சித்தாந்தம் இருக்கிறதுனால அவங்க அதை சிறப்பா பயன்படுத்திட்டாங்க. இப்ப நம்ம உதாரணம் சொல்றதுக்கு அது ரொம்ப சரியா இருக்கு. என்னோடு ஒன்றாக இருந்த ஒருவன் வரும்பொழுது ஒன்றாக இருந்தார், அவரு இப்பொழுது எங்க இருக்காரு, வேறாக இருக்கிறார். அவர் உடனாக வந்தால் அன்றி என்னால் எழுந்து நடக்க முடியாது. ஆகவே இறைவன் நம்மோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய துணை இல்லாமல் நம்மால் கண்ணை கூட சிமிட்ட முடியாது, வாயில போடுற சாப்பாடு கூட செரிக்க முடியாது, உடலினுடைய சத்துக்களாக மாற முடியாது. அந்த அளவுக்கு இறைவனுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டிருப்பதால் தான் நாம் செயல்படுகிறோம் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொண்டு எல்லாம் சென்ற பாடத்தினுடைய சுருக்கம். அடுத்தது உயிர், உயிரினுடைய சிறப்பு இயல்பு அறிவு இச்சை செயல், அது சொல்லியிருக்கோம், நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோம். அப்புறம் உயிர் தானாக அறியாது, வேறொன்றால் உணர்த்த உணர்வு உணரக்கூடிய தன்மையுடைய வேறொன்றுன்னு இந்த இடத்துல நான் சொல்றேன். ஆனா இந்த நம்ம வந்து 5 பொருள்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம். அதுல அறிவுடைய பொருள் 2, அறிவில்லாத பொருள் 3. அதனால தெளி அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். அறிவுடைய பொருள் சிவபெருமான் உயிர்கள், அறிவில்லாத பொருள் ஆணவம் கண்ணும் மாயை. அப்ப பிறர் அறிவிக்க இந்த உயிர் அறியும் அப்படின்னா இந்த 3 தான் ஜடமா போச்சா, வேற ஒருத்தர் தானே இருக்காரு, அவரு தானே அறிவிக்கணும். அப்போ கடவுளை தவிர வேற ஆள அறிவிக்க முடியாது. ஜடத்துக்கு அறிவிக்க தன்மை உண்டா? கிடையாது, அது அறிவிக்க முடியாது. அது கடந்த இடத்துல கிடக்கும் ஜடம். ஒவ்வொரு தானாக அறியாது, பிறர் அறிவிக்க அறிவது உயர். எந்த பொருளையும் அது படிமுறையால் தான் அறியும். படிமுறையால் அறியும் பொழுது கூட அது இடைவிட்டு இடைவிட்டு தான் அறியும். அறிகின்ற பொருளில் அழுந்தி அறியும். எந்த பொருள் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை என்று அதை சொல்லுகிறார்கள். எந்த பொருளை அது ஆழ்ந்து பற்று வைக்கிறதோ அந்த பொருளாக அது மாறி அமைஞ்சிடும். ரெண்டு நண்பர்கள் ரொம்ப இணக்கமா இருந்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுக்குவாங்க, ஒரே மாதிரி கூட பேசுவாங்க. என்ன கவனம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிம்பாங்க. நான் சொல்ல வேண்டிய அவன்கிட்ட போய் கேள் அப்படிம்பாரு. அப்போ இணைந்து எதோடு நாம் ஆழ்ந்து பற்று வைக்கிறதோ உயிர், அதனுடைய தன்மை அதுக்கு வந்துடும். செம்புல பெயர்நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்று புறநானூர் அதை சொல்லுகிறது. சரி, அப்போ இந்த உயிரினுடைய சிறப்பு இயல்புகள் சொல்லிட்டோம். பொது இயல்புகள், அது கேவலம் சகலம் சுத்தம் என்ற மூன்று நிலைகளை அடைகிறது. இதை பத்தி விரிவா நம்ம எல்லாமே விரிவா சொன்னதுதான். இப்ப நம்ம சொல்றது போற எல்லாம் சொன்னதுதான். முதல்ல கேவலம் சகலம் சுத்தம் என்ற நிலை. கேவலம் என்பது ஆணவமலத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சடமாக இருக்கக்கூடிய நிலை, கேவல நிலை. சகலம் என்பது அதை பார்த்து இறைவன் இறங்கி கருணையோடு நமக்கு இந்த உடலை கொடுத்த பிறகு இந்த உடல் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகல 36 தத்துவங்களோடும் சேர்ந்து சகலத்தோடு இருக்கக்கூடிய நிலை சகலம். இந்த குற்றங்கள் எல்லாம் ஆணவமலை சேர்க்கை நமக்கு நீங்கி சுத்தமாகி இறைவனுடைய திருவடி பேரை அடைந்து சிவமாம் தன்மை அடைகின்றது சுத்தம். கேவலம் சகலம் சுத்தம் நமக்கு காரணவத்தைகள் மூணு. அந்த மூன்று நிலைகள் வருகின்றன. இப்பொழுது உயிர் வாழ்க்கையில் நமக்கு 5 அவத்தைகள் உண்டு அப்படின்னு சொன்னேன். அவத்தைகள் என்பதற்கு நிலைகள் என்று பெயர். சாக்கிரம் அதாவது விழிப்பு நிலை, சொப்பன நிலை, ஆழ்ந்த உறக்கம், அப்புறம் பேருறக்கம், உயிர்ப்படங்கள் அதாவது துரியாதீதம் அப்படின்ட்டு. அந்த அவைகளை பற்றி சிவஞான போதம் 5 சூத்திரத்தில் இன்னும் விரிவாக சொல்லுவோம். இந்த நேரத்தில் வந்து இதை பற்றி டெப்த்து போனோம்னா கொஞ்சம் பிடிபடாது உங்களுக்கு, அதனால கொஞ்சம் அடுத்ததில் சொல்கிறேன்னா. அப்புறம் அவத்தைகளில் இன்னும் சிலதற்கு பேரை மட்டும் கேள்விப்பட்டு வச்சுக்கோங்க, இப்போ அதை பற்றி உள்ளே போக வேண்டாம். மேலாளவத்தை, கீழாளவத்தை, மத்தியாலவத்தைன்னு பேர். அந்த மத்தியாலவத்தை என்ற நிலையில தான் நின்மல துரியாதீதம் அடைந்து இறைவனை நாம் சந்திக்கின்ற நிலை. அதெல்லாம் அதுக்குரிய காலம் வரும்பொழுது. பேரு வந்து இன்ட்ரடக்ஷன்ல வந்து அறிமுகப்படுத்துதல், அதனால இதை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ சென்ற பாடம் வகுப்புல 2 வகுப்புல நடைபெற்றதனுடைய சுருக்கத்தை இப்பொழுது நம்ம பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் உயிர் பற்றி பார்த்திருக்கிறோம். என்ன என்னென்ன பார்க்கணும் நம்ம? ஆணவம், கண்மம், மாயை.